சுந்தரதாஸ் படைக்கும்
எம்ஜிஆர்
நிழல்
நிஜம்
நிரந்தரம்.
மூன்றெழுத்தில் என் மூச்சிருக்கும், அது முடிந்த பின்னாலும் பேச்சிருக்கும்.
ராஜகுமாரி படத்தை தொடர்ந்து ஜூபிட்டர் பிக்சர்ஸ் தயாரித்த படங்கள் அபிமன்யு, மர்மயோகி. அபிமன்யுவில் கதாநாயகனாக நடித்த குமரேசனின் தந்தை அர்ஜுனனாக எம்ஜிஆர் நடித்திருந்தார்.
சாதாரணமான காரியம், ஆனால் ஜெயத்ரதன் அவசரப்படாதே, வா தேடி பார்க்கலாம்.
ரந்தாமா, பகல் முடிய போகிறது, அந்த படுபாவை இன்னும் காணவில்லையே. அதற்குள் என்ன அவசரம்? இன்னும் கொஞ்சம் தேடுவோம். விற்பகலும் ஆகிவிட்டது, அஸ்தமனமாகவில்லையே. விளையாட வேண்டாம் கண்ணா, அடுத்தாற்போல் அசமணம் வந்துவிடும். அதற்குள் அவன் அகப்படாவிட்டால் அடுத்தது அக்னி குண்டம் தானே, அதற்கு நான் ஏற்பாடு செய்ய வேண்டும் அல்லவா? இது மாற்ற முடியாத தீர்மானம்.
தொடர்ந்து மர்மயோகி படத்தில் கதாநாயகனாக நடித்து ரசிகர்களின் ஆதரவை பெற்றுக்கொண்டார் எம்ஜிஆர். இந்த வசனம் எம்ஜிஆருக்கு பெரும் புகழை தந்தது.
எம்ஜிஆரின் முதல் திருமணம் அவரது 20வது வயதில் நடந்தது. தனது தாயார் கேரளாவில் பார்த்த தங்கமணி என்ற பெண்ணை திருமணம் செய்திருந்தார். ஆனால் வறுமை காரணமாக தங்கமணி சிலகாலம் தனது பிறந்த வீட்டிலேயே தங்கினார். அப்போது ஏற்பட்ட நோய் காரணமாக இளம் வயதிலேயே தங்கமணி காலமானார்.
அதன் பின்னர் சதானந்தவதி என்ற பெண்ணை அவருக்கு திருமணம் செய்து வைத்தார்கள். ஆனால் சதானந்தவதியை காசநோய் தாக்கியது. அவர் படுத்த படுக்கையானார். சதானந்தவதியும் சில வருடங்களில் காலமானார்.
எம்ஜிஆர் கதாநாயகனாக நடித்த மற்றொரு திரைப்படம் பரதநாட்டு இளவரசி. 1950 ஆண்டு உருவான இந்த படத்திற்கு வசனம் எழுதுவதற்கு எம்ஜிஆரினால் சிபார்சு செய்யப்பட்டவர் மூனா கருணாநிதி. இவரின் வசனத்தில் பரதநாட்டு இளவரசி உருவானது.
இந்த படத்தில் எம்ஜிஆருக்கு ஜோடியாக நடித்தவர் வி என் ஜானகி. இதில் வி என் ஜானகி எம்ஜிஆருக்கு கத்தி சண்டை போடுவதற்கு பயிற்சி வழங்குகிறார்.
வாழ்வீச்சு பழிக்கும் கண் வீச்சு.
அட, புலவர் மாதிரி பேச கத்துக்கிட்டீங்களே.
அதுவும் அவிடப்பு சுற்றுதான்.
ஐயோ, நேரமாச்சு.
அட, இன்னும் ஏதாச்சும் கத்துக்கொடு.
மருதநாட்டு இளவரசியில் நடிக்கும் போதே எம்ஜிஆருக்கும் வி என் ஜானகிக்கும் இடையில் காதல் மலர்ந்தது. பின்னர் அவர்கள் தம்பதிகளாக இணைந்தார்கள்.
இரு மனைவிகளையும் இழந்த நிலையில் வி என் ஜானகி தன் வாழ்க்கை துணைவியாக ஏற்றுக்கொண்டார் எம்ஜிஆர்.
பேசும் யாழே பெண்மானே, பேசும் யாழே பெண்மானே, வீசும் தெந்தல் நீ தானே, வீசும் தெந்தல் நீ தானே, பேசும் யாழே பெண்மானே.
நீலவானே தன்னை மறந்து நிலவினை புகழ்ந்திடலாமோ, வானே தன்னை மறந்து நிலவினை புகழ்ந்திடலாமோ.
எழிலே தமிழ் காவியமே எழுதாத ஓவியமே, எழிலே தமிழ் காவியமே எழுதாத ஓவியமே.
இன்பம் மொழி பேசி பேசி அன்பு பார்வை வீசி வீசி, இன்பம் மொழி பேசி பேசி அன்பு பார்வை வீசி வீசி.
பேசும் யாழே பெண்மானே, பேசும் தெந்தல் நீ தானே, பேசும் யாழே பெண்மானே.
யாழே நான் என்றால் நாடும், யாழே நான் என்றால் நாடும் நீ தானே, யாழே நான் என்றால் நாடும் நீ தானே.
நாதத்தில் வேதம் உண்டு நமக்கது வேண்டாமே, நாதத்தில் வேதம் உண்டு நமக்கது வேண்டாமே. காதல் வாழ்வே கனிரசமே, காதல் வாழ்வே கனிரசமே, மாதர் மரவர் உல்லாசமே, காதல் வாழ்வே கனிரசமே.
ஏற்கனவே திருமணமாகி ஒரு மகனுக்கும் தாயாகியிருந்த வி என் ஜானகி மீண்டும் எம்ஜிஆரை மறு திருமணம் செய்து தன் மகன் சுரேந்திரனுடன் எம்ஜிஆருடனான தனது புது வாழ்வை தொடங்கினார். எம்ஜிஆரை பற்றி சுரேந்திரன் இவ்வாறு நினைவு கூறுகின்றார்.
நான் வந்து ஜானகி தாயின் ஒரே மகன். என்னை புரட்சித் தலைவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் சித்தப்பா, நான் சித்தப்பா என்று தான் அழைப்பேன். சித்தப்பா அவர்கள் என்னை 5-6 வயது இருக்கும் அது முதல் அவரிடம்தான் நான் வளர்ந்தேன். அவர்தான் என்னை படிக்க வைத்தார், வளர்த்தார், படிக்க வைத்தார், ஆளாக்கினார், எனக்கு திருமணம் செய்து கொடுத்தார். அந்த இதய தெய்வத்தை என்னால் மறக்கவே முடியாது. அவர் பெற்றாதான் பிள்ளையா என்ற படத்தில் நடித்தார். ஆனால் அவருக்கு பெறாமல் இருந்தாலும் அவருடைய பிள்ளையாகவே என்னை பாவித்து, என்னை சொந்த மகனாகவே நினைத்து அவர் என்னை வளர்த்து ஆளாக்கியிருக்கார். அதை மறுக்கவும் முடியாது, அதை நான் மறக்கவும் முடியாது. அவரோடு பகிர்ந்து கொண்ட சில நினைவில் உள்ள நிகழ்ச்சிகளை இப்பொழுது நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். எனக்கு அப்பொழுது 7-8 வயது இருக்கும், பள்ளி பருவம். அப்பொழுது அவர் காலையில் போவதற்கு முன்பே என்னிடம் சொல்லிவிட்டு போவார், சுரேந்திரா, என்னை சுரேந்திரா என்று அழைத்த ஒரே மனிதர் அந்த மாமனிதர் தான். என்னை அழைத்து சொல்லிவிட்டு போவார். ஷூட்டிங்க்கு 7 மணி காலையில் போவதற்கு உண்டு. நான் மத்தியானம் 1 மணிக்கு சாப்பாட்டுக்கு வருவேன். வருவதற்குள் நீ 1 முதல் 16 வாய்ப்பாடு நீ மனப்பாடமாக எனக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லிவிட்டு அவர் படப்பிடிப்புக்கு சென்று விடுவார். ஆனால் அவர் எங்கே இதெல்லாம் ஞாபகம் வைத்திருக்க போறார் என்று நான் விளையாட்டாகவே இருப்பேன். ஆனால் அவருக்கு யானை ஞாபகம் என்று சொல்வார்கள். யானை, அந்த யானையை போன்ற ஒரு ஞாபக சக்தி உள்ளவர். படப்பிடிப்பில் எத்தனையோ இடைஞ்சல்கள், எப்படியோ இடையூறுகள், எப்படியோ உத்திகள், நடிகர்கள் சம்பந்தப்பட்ட சிந்தனைகள், அரசியல் சிந்தனைகள், பொது சிந்தனைகள், ஏழை மக்கள் சிந்தனைகள், நாட்டு சிந்தனைகள், இத்தனைக்கும் இடையில் 1 மணிக்கு சாப்பாட்டுக்கு வந்தவர் எப்படித்தான் கவனம் வைத்திருப்பாரோ தெரியாது. என் தாயிடம் சொல்லுவார், ஜானு அவனை மேலே வர சொல் என்று சொல்லிவிட்டு மாடிக்கு போய்விடுவார். சரி என்று துணிச்சலாக மேலே போவேன். சொல்லு என்றார். 1வது சொல்வேன், 1, 2, 2, 2, 4, 3, 2, 2வது சொல்வேன், 3வது வாய்ப்பாடு சொல்வேன், 4வது வாய்ப்பாடு சொல்வேன், 7 வரைதான் சொல்வேன், 7க்கு மேல் வராது. அது 8-1, 8-2, 16, 8-3, 24, 8-4, 8-4, 8-4 அவ்வளோதான். ஏய், சொன்னதையே சொல்லி கொண்டிருக்கிறாயே, படித்தியா? உண்மை சொல், படித்தியா? நான் படிக்கவில்லை என்பதற்காக தலை அசைப்பேன், அவ்வளோதான். கண்மூடி திறக்கும் நேரத்தில் கன்னத்தில் பலார் என்று ஒரே அடி, அவர் கைவிரல்கள் என் கன்னத்தில் அப்படி பதித்துவிடும். திருப்பவும் இன்னும் அடிப்பாரோ என்னமோ ஒரு பயம்தான். கிட்டே வா என்பார். கிட்டே வருவேன். கிட்ட வாலே என்பார். ஏலே என்று தான் சொல்வார். கிட்ட வருவேன். கையை பிடித்து இழுப்பார். மடியிலே என்னை சாய்த்து கொள்வார். பான்ஸ் பவுடர் எடுத்து என் கன்னத்திலே அவருடைய விரல் பதிந்த இடத்திலே தடவி கொடுத்து எனக்கு அறிவுரை சொல்வார். ஏன் சுரேந்திரா, ஏன் இப்படி படிக்காமல் இருக்கிறாய்? நீ படித்து முன்னுக்கு வந்தால் எங்களுக்கெல்லாம் எவ்வளவு பெருமையாக இருக்கும். நீ படித்து சரியாக இருந்தால் நான் உன்னை அடிக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் எனக்கு வந்திருக்குமா? இனியாவது நீ ஒழுங்காக படிக்க வேண்டும், புரிகிறதா என்று சொல்லி அனுப்புவார். அந்த நேரத்தில் எனக்கு அவர் மேல் வெறுப்பாக தான் இருந்தது. ஆனால் இப்பொழுது அதை நினைத்து பார்க்கிறேன், அவர் சொல்படி நான் கேட்டிருந்தால், படித்திருந்தால் நான் என்னுடைய வாழ்க்கை தரமே எவ்வளவோ இன்னும் உயர்ந்திருக்கும் என்று இப்பொழுது நான் வருந்துகிறேன்.
பிற்காலத்தில் சினிமாவிலும் அரசியலிலும் கொடிகட்டி பறந்த எம்ஜிஆர் தனது குடும்பத்தைச் சேர்ந்த எவரையும் சினிமாவிலும் அரசியலிலும் அறிமுகப்படுத்தவில்லை. அவருடைய அண்ணன் எம்ஜி சக்கரபாண்டியின் மகன் ஒரு சில படங்களில் நடித்த போதும் அவரை தன் திரையுலக வாரிசாக பிரகடனப்படுத்தவில்லை.
தன்னுடைய குடும்பத்தை சினிமாவில் இருந்தும் அரசியலில் இருந்தும் முற்றாகவே ஒதுக்கி வைத்திருந்தார் எம்ஜிஆர்.
அப்பவும் சொன்னார்கள், அம்மா பார்த்தீர்களா, நீங்கள் பாராட்டீர்கள், இப்பொழுது அவனை கேமராமேனாக ஒரு சிபார் செய்யக்கூடாது, வேண்டாம். அப்பொழுதும் மறுத்து விட்டார், வேண்டாம், அவன் படிக்கட்டும், நன்றாக படித்து விட்டு அவன் படிப்பின் மூலியமாக அவன் தன் திறமையை சொந்தமாக காட்ட விட்டும் பரவாயில்லை, அதனால் அது வேண்டாம். இந்த சினிமா தொழில் என்னோடு போகட்டும். குடும்பத்தில் யாரும் அடுத்தவர்கள் குடும்பத்தில் அவர் சிபாரிசில் வரக்கூடாது. அவரவர் தன் திறமையை காட்டி வர வேண்டும். எந்த துறையிலும், படிப்பிலும் இல்லை எந்த துறையானாலும் அவர் திறமையிலே வர வேண்டும் என்ற ஒரு கொள்கையை உடையவர். அதனால் எனக்கு அது கடைசி வரை சிபாரிசு செய்யவே இல்லை.
எம்ஜிஆர்
நிழல்
நிஜம்
நிரந்தரம்.
ஒலித்த குரல்கள் பிரபாகரன் தம்பிராஜா மற்றும் விஜி சுந்தர். எழுத்தும் ஆக்கமும் சுந்தரதாஸ். தயாரிப்பு ரைசல்.
எஸ்பிஎஸ் தமிழ் ஒலிபரப்பின் நிகழ்ச்சிகளை திங்கள், புதன், வெள்ளி மற்றும் ஞாயிறு இரவு 8 மணிக்கு வானொலியில் நேரடியாக கேட்கலாம். அது மட்டுமல்ல, sbs.com.au/tamil என்ற இணையதளத்தில் ஆன் டிமாண்ட் மூலமாகவோ அல்லது SBS Your Language மொபைல் ஆப் மூலமாகவோ செவிமடுக்கலாம்.